அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 14 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் கைது செய்யப்பட்ட 2 பெண்கள் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கவலை வெளியிட்டிருப்பது குறித்த செய்திகள்.
தன்னுடைய பிள்ளைகளை காணவில்லை என்று பகிரங்கமாக சர்வதேச ரீதியாக குரல் கொடுத்த ஒரு பெண்மணிக்கு வேண்டும் என்று அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகமும் என்னுடைய மனதுக்கு தரக்கூடிய சம்பவங்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது.
இலங்கை அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றத்தில் அவர் மன்னிப்பு கோரியிருப்பது குறித்த செய்திகள். எதிர்வரும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிட கூட்டணி கிடைக்காமல் காங்கிரஸ் கட்சி தனித்து விடப்பட்டிருப்பது ஏன் என்பது குறித்த ஒரு செவ்வி.
பொதுவா நீங்க 2004 2014 வரைக்கும் இந்த 10 காலத்துல 9 அந்த கூட்டணியில இருந்த கட்சி திமுகவை சரியாக நடத்தலன்னு சொல்லவே முடியாது.
பாகிஸ்தானின் கூட்டாக பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவிருந்த இளம்பெண் ஒருவர் அதில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தீக்குளித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
கிரைமியாவில் சர்ச்சைக்குரிய மக்கள் கருத்து கேட்பு வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் அமெரிக்க இராஜாங்கத்துறை செயலர் ஜான் கெரியும் ரஷ்ய இராஜாங்கத்துறை செயலர் செர்ஜி லெவ்ரவும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக பேசிய ரஷ்ய இராஜாங்கத்துறை செயலர் செர்ஜி லெவ்ரோ கடினமான சூழ்நிலை நிலவுவதை ஒப்புக்கொண்டார். ஞாயிற்றுக்கிழமையன்று கிரைமியாவில் ரஷ்யாவுடன் இணைவது குறித்த மக்கள் வாக்கெடுப்பு நடைபெற்றால் மிக தீவிரமான நடவடிக்கைகளை அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் எடுப்பார்கள் என்று அமெரிக்க இராஜாங்கத்துறை செயலர் ஜான் கெரி முன்னர் கூறியிருந்தார். யுக்ரைனின் ஐரோப்பிய ஒன்றிய தூதரும் மக்கள் கருத்து கேட்பு வாக்கெடுப்பை நிறுத்துமாறு ரஷ்யாவை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த வாக்கெடுப்பும் மோதல் போக்கும் ஸ்திரமற்ற நிலையம்தான் உருவாகும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள டொனஸ்க் நகரில் நேற்று வியாழக்கிழமை நடந்த கலவரங்களில் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து ரஷ்யா கருத்து வெளியிடும்போது உக்ரைன் முழுவதிலும் வாழும் தமது ரஷ்ய நாட்டவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் உரிமை தங்களுக்கு இருக்கிறது என்று கூறியிருக்கிறது. உக்ரைனில் கண்டனக்காரர்களை இருதரப்பினருக்கிடையில் வன்முறை கலவரங்கள் இடம்பெற்றமை உக்ரைன் அதிகாரிகள் தமது கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதைத்தான் காட்டுகிறது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சு அறிவித்திருக்கிறது. ரஷ்ய சார்பு கோஷங்களை எழுப்பியவாறு 100 ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸ் தடுப்பு வேலிகளை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைய முற்பட்டபோது இந்த கலவரங்கள் உருவாகின.
காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பரப்பளவில் மேற்கு பகுதியில் விஸ்தீரணம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்திய பெருங்கடல் பகுதிக்கு இந்த தேடுதல் விஸ்தீகரிக்கப்பட்டிருக்கின்றது. விமானம் தொடர்பு அற்றுப்போன பல மணி நேரத்திற்கு பின்னரும் தொடர்ந்து விமானம் பறந்து கொண்டிருந்ததாக அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் செய்திகள் குறித்து மலேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹிஷாமுதீன் ஹுசைன் எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை. செய்மதி தகவல்கள் மூலமாக காணாமல் போன விமானத்தை கண்டுபிடிக்க ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று அமெரிக்காவும் மலேசியாவும் இணைந்து ஆராய்ந்து வருவதாக மலேசிய விமான போக்குவரத்துத்துறை தலைவரான அசாருதீன் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.
சீனாவின் சமூக இணையதளமான விசாட் தளத்தில் பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்களை ஆர்வத்தோடு தம்பால் ஈர்த்திருந்த மிக பிரபலியமான அரசியல் விமர்சகர்கள் பலரின் பக்கங்களை சீன அரச ஊடகத்துறை மூடிவிட்டிருக்கிறது. சீன நாடாளுமன்றத்தின் வருடாந்த கூட்டம் நேற்று வியாழக்கிழமை முடிவடைந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள் இவர்களின் உறுப்புரிமை கணக்குகள் மூடப்பட்டன. இந்த சமூக இணையதளத்தை சீனாவில் நடத்தும் டென்சென்ட் என்ற நிறுவனம் கணக்குகள் மூடப்பட்டமை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை. மாறாக ஆபாசம், வன்முறை மற்றும் வதந்திகளை பரப்புதல் ஆகியவற்றை தாங்கள் எதிர்ப்பதாக மட்டும் குறிப்பிட்டிருந்தது. விசாட் என்ற இந்த சீன சமூக இணையதளத்தில் மாதந்தோறும் 270 மில்லியன் பேர் இணைந்து கலந்து கொள்கிறார்கள்.
போகோஹாரம் குழுவை சேர்ந்த இஸ்லாமிய ஆயுததாரிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் நைஜீரியாவின் மாய்டுகிரி நகரத்தில் இருக்கின்ற இராணுவ தங்குமிடம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாங்கள் உயிர் சேதத்தை ஏற்படுத்திய பதில் தாக்குதலை நடத்திவிட்டதாக இராணுவத்தினர் தெரிவிக்கின்றனர். இருந்தபோதிலும் இரு தரப்புக்குமே சேதாரம் இருப்பதாகவும் தங்குமிடத்தின் சில கட்டிடங்கள் முற்றாக நாசமாக்கப்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர்.
இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் 6 வருடங்களுக்கு முன் 2008 கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறை கலவரங்களின் போது கத்தோலிக்க கன்னியாஸ்திரி ஒருவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய மூவர் குற்றவாளிகள் தான் என்று இந்திய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்து மத தலைவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து வன்முறை கும்பல்கள் தேவாலயங்களையும் கத்தோலிக்க பாடசாலைகளையும் தாக்கி வன்செயல்களில் ஈடுபட்டன. கந்தவால் என்ற மாவட்டத்தில் இந்த கன்னியாஸ்திரி இந்து கும்பல் ஒன்றினால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்ட 2 பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று கவலை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தொகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேசத்தில் உள்ள புளியம்பொக்கனை பகுதியில் காணாமல் போயுள்ள தனது மகளை தேடி திரியும் ஒரு தாயாரையும் அவருடைய 14 வயதுடைய மகளையும் போலீசாரும் இராணுவத்தினரும் பெருமடுப்பில் சென்று நேற்றைய தினம் கைது செய்துள்ளதாக அங்கு சென்று திரும்பியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அவர்கள் பிபிசியிடம் கூறினார். பெருமண்ணிக்கையிலான போலீசாரும் இராணுவத்தினரும் நேற்று பிற்பகல் முதல் இன்று நண்பகல் வரையில் தர்மபுரம் பிரதேசத்தை சுற்றி வளைத்திருந்ததாகவும் அங்கிருந்தவர்களை வெளியில் செல்ல விடாமலும் வெளியார் அந்த பகுதிக்குள் செல்ல விடாமலும் தடுத்திருந்தமையால் அங்கு பதட்டம் நிலவியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் இருவரும் பெண்கள் என்ற காரணத்தினாலும் அவர்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள் என்பது தெரியாமல் இருந்ததாலும் அவருடைய வீட்டு பகுதி பெரும் சுற்றி வளைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட மாகாண சபை உறுப்பினர்களுடன் அங்கு சென்று பார்க்க நேர்ந்திருந்ததாக மாவை சேனாதிராஜ் அவர்கள் தெரிவித்தார்.
அந்த தாய் தன்னுடைய மகன்களை காணவில்லை என்று போராட்டங்களை பங்கு பற்றி குரல் கொடுத்திருக்கிறார். LLRC அதுக்கு முன்னாலே வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். அதை விட பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கேமரோன் அவர்கள் வந்த பொழுதும் காணாமல் போனவர் சம்பந்தமாக அவருடைய சாட்சியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியுடைய வீட்டில சம்பவங்கள் நடக்குது. அதால 12-13 வயது பிள்ளையும் கை செய்யப்பட்டபடியாலே நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். அவருடைய வீட்டு பக்கமும் போய் பார்த்திருக்கிறோம். அங்கு எல்லாம் காடு கூட காட்சி அளிக்கிறது. பயங்கரவாத சம்பவங்கள் அங்கே நடைபெற்றிருப்பதாக தடயங்கள் இல்லாமல் இருக்கிறது. அது கிட்டவாக இராணுவத்தினர் பல இடங்களில் காவலுக்கு இருப்பதை பார்த்தோம். அங்கே குடிமக்களை காண்பதே அதுவாக இருக்கிறது. எல்லாரும் பயந்து போய் இருக்கிறார்கள். அங்கே பாடசாலைக்கு இருந்த பிள்ளைகள் ஒரு சிலரை பார்த்தோம் வந்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் பூட்டப்பட்டு கிடக்கிறது. நாங்கள் போற நேரத்திலே இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த ஊரிலே பலர் அச்சம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
தாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு பொறுப்பாக உள்ள காவல்துறை உயரதிகாரியையும் சந்தித்து இந்த பெண்களின் கைது பெட்டி விசாரித்ததுடன் அவர்கள் கிளிநொச்சி பிரதேசத்திற்குரிய யாழ் மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரியின் முன் ஆஜர்படுத்தப்படாமல் வவுனியா சட்ட வைத்திய அதிகாரியிடம் மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டமை குறித்து சந்தேகம் எழுந்திருப்பதாக தெரிவித்ததாகவும் அவர் மேலும் கூறினார்.
மகேந்திரா என்ற அந்த SSP அவரிடம் சந்தித்து உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பிரதேசத்துலதான் போலீசார் இராணுவத்தினர் பெரும் இடத்திலே போய் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? இப்பொழுது அவர்கள் 2 பேரும் எங்கே என்று நாங்கள் விசாரித்திருக்கிறோம். அவர்கள் இறுதியாக பயங்கரவாதத்துக்கு விசாரணைக்கு பொறுப்பாக இருந்த போலீசாரினால் தான் அது நடைபெற்றிருக்கிறது என்றும் அவர்களுக்கு வாக்கியாளர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் எங்களுக்கு தகவல் தரப்பட்டிருந்தது. அந்த பிள்ளையுடைய தாய் அவருக்கு தடுப்பு காவல் அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சிறு பிள்ளையை இப்பொழுது கிளிநொச்சி நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து தரப்படுத்தப் போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எங்களுடைய கருத்து தன்னுடைய பிள்ளைகளை காணவில்லை என்று பகிரங்கமாக சர்வதேச ரீதியாக குரல் கொடுத்த ஒரு பெண்மணிக்கு வேண்டும் என்று அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகமும் எங்களுடைய மனதுக்கு தரக்கூடிய சம்பவங்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. எவ்வாறு இருந்தாலும் அவர்கள் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யாதவர்கள். அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜ் அவர்கள். இந்த பெண் கைது செய்யப்பட்டிருப்பதையும் வவுனியா சட்ட வைத்திய அதிகாரியிடம் மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டதையும் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் BBC உறுதிப்படுத்தினார். அத்துடன் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வரதகட அவசிய சக்கரவை கூட நவாத்தன் லபாதீம் இவகையுமே ஐய
குற்றச்செயல் புரிந்தவருக்கு இடமளித்ததன் காரணமாகவே அந்த பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். அந்த பெண்ணின் 13 வயது மகளை பொறுப்பேற்பதற்கு எவரும் இல்லாத காரணத்தினால் அவரை பாதுகாப்பதற்காக போலீசார் அவரை பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அந்த சிறுமி கைது செய்யப்படவில்லை. சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய சென்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பியோடிய சந்தேக நபரை போலீசார் தேடி வருகின்றார்கள். அது தொடர்பான விசாரணைகளும் நடைபெறுகின்றன என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள். இந்த சம்பவத்தில் ராணுவத்தின் பங்களிப்பு குறித்து ராணுவ பேச்சாளரிடம் வினவிய போது, குற்றவாளி ஒருவரை கைது செய்வதற்காக சென்ற போலீசார் மீது தர்மபுரம் பகுதியில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியுள்ள அந்த குற்றவாளியை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கு உதவுவதற்காக ராணுவத்தினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என கூறினார். கைது செய்யப்பட்ட பெண்ணும் அவருடைய மகளும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும், இன்று மாலை வரையில் அவர்கள் வவுனியா நீதிமன்றத்திலோ அல்லது கிளிநொச்சி நீதிமன்றத்திலோ ஆஜர் செய்யப்பட்டதாக தெரியவில்லை.
செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கை அமைச்சர் ரிஷாத் பதீதின் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
அண்மையில் மன்னார் நீதிமன்றம் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு நீதிபதியை அச்சுறுத்தியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக தான் மன்னிப்பு கோருவதாக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்ததாக அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுக்கு எதிராக சிரேஷ்ட சட்டவாதிகள் சிலர் தாக்கல் செய்த மனுவொன்று இன்று அழைக்கப்பட்ட போதே இவ்வாறு மன்னிப்பு கோரப்பட்டது. இன்று மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் சார்பில் ஆஜரான சட்டவாதி, மன்னார் சம்பவத்தின் போது நீதிமன்ற அவமதிக்கும் நோக்கம் அமைச்சருக்குள் இருக்கவில்லை என்று தெரிவித்தார். இதன் மூலம் மன்னார் நீதிபதியின் நட்பெயருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அது சம்பந்தமாக தான் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன். அதேபோன்று சட்டம் மற்றும் நீதிமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதாக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் உறுதிமொழியொன்றை நீதிமன்றத்துக்கு வழங்குவதாகவும் அவரது சட்டவாதி அறிவித்தார். இந்த உறுதிமொழிகள் சம்பந்தமாக தான் திருப்தி அடைவதாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இதன்படி சம்பந்தப்பட்ட மனு மீதான விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்த நீதிமன்றம் பின்பு அமைச்சரை விடுதலை செய்வதற்கும் தீர்மானித்தது. இந்த தீர்ப்பு சம்பந்தமாக BBC கருத்துக்களை தெரிவித்த மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதிகளின் ஒருவரான சட்டவாதி JC வெளியமுன, இந்த தீர்ப்பு நீதிமன்ற சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்து வரும் குழுக்கள் பெற்ற ஒரு வெற்றி என்று தெரிவித்தார்.
பகுகிய வசரக்கு ஈபேதுலாம அதிகரணையட்ட எரிவ நோய்குத்த ஆக்கார அபஹாச சிதுக்கிரேம் கரா நமுத் மேகதமாய் அத்தவசியம் அதிகரணை எதிரேகில்லா சிலுவ பார்ஷவான்.
இந்த வழக்கு விசாரணையின் ஆரம்பத்தில் நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்திருந்த அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தான் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்திருந்தார். ஆயினும் இன்று அமைச்சர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளார். நீதிமன்றத்துக்கு ஏற்பட்ட அவமதிப்பு சம்பந்தமாக மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார். எனவே இந்த தீர்ப்பு சம்பந்தமாக எமக்கு மகிழ்ச்சி அடைய முடியும் என்று தெரிவித்தார் சட்டவாதி JC வெளியமுன.
கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார். ஐநாவில் முன்வைக்கப்படவுள்ள இலங்கை மீதான தீர்மானத்திற்கு எதிராகவும் இலங்கை ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் இன்று பேரணி ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் உதயகுமார்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள தீர்மானத்துக்கு எதிராக இன்று கல்முனை நகரில் முஸ்லிம்கள் கலந்து கொண்ட பேரணியொன்று நடைபெற்றது. கல்முனை பிரதேசத்திலுள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் முஸ்லிம் அமைப்புகளின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கவனயீர்ப்பு பேரணியில் பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம்கள் கலந்து கொண்டார்கள். கல்முனை மொய்தீன் ஜும்மா பள்ளிவாசல் முன்றலில் இருந்து வெள்ளிக்கிழமை நண்பகல் ஜும்மா தொழுகையின் பின்பு பேரணியாக புறப்பட்ட முஸ்லிம்கள் கல்முனை தெற்கு அதாவது முஸ்லிம் பிரதேச செயலகத்தை சென்றடைந்தார்கள். பேரணியில் கலந்து கொண்ட முஸ்லிம்கள் இலங்கை தேசிய கொடி, ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பதாதைகளை ஏந்தியவாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தமது ஆதரவையும் வெளிப்படுத்தினார்கள்.
ஜனாதிபதியை
பேரணி முடிவில் ஜனாதிபதிக்கான மாஜரொன்று அங்கு ஏற்பாட்டாளர்களினால் வாசிக்கப்பட்டது.
ஜெனிவா மனித உரிமை பேரவை எமது தாய் திருநாட்டுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கும் பிரேரணை குறித்து நாம் அனைவரும் அறிந்துள்ளோம். எமது நாட்டின் இறைமையை பாதிக்கும் இப்பிரேரணையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த கால கசப்பான அனுபவங்களை இச்சந்தர்ப்பத்தில் நாம் நினைவு கூறுகின்றோம். தாயகமாகிய எமது இலங்கை திருநாட்டில் பௌத்தம், இஸ்லாம், ஹிந்து என்ற வேறுபாடின்றி பல்லின மக்களும் யுத்த கடிபுடிகள் கைகளினால் சிக்கி சொல்ல முடியாத துயரங்களை சுமந்திருக்கின்றோம். தற்போது இந்நிலை மாறி நிம்மதி காற்றை நிறைவாக சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். பலதரப்பட்ட அபிவிருத்திகளோடு சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூவின மக்களும் சகோதரத்துவ வாஞ்சையோடு ஆனந்தம் அடைந்து வருகின்றோம். இச்சகோதரத்துவ நிலை நீடித்து நிலை பெற வேண்டும் என்பதே எமது நெடுநாள் பிரார்த்தனையாகும். இத்தகைய அமைதியான சூழலும் அகம் மகளும் சிநேகிதமும் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களாகும். எனவே எமது நாட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கும் பிரேரணைக்கு எதிராக எமது நாட்டுக்கும் அரசாங்கத்திற்கும் மேன்மை தங்கிய ஜனாதிபதிக்கும் ஆதரவாக கல்முனை மாநகரின் ஒன்றிணைந்து இவ் அமைதி பேரணியை முன்னெடுத்துள்ளோம்
என்று கூறப்பட்ட ஜனாதிபதிக்கான மகஜரை பிரதேச செயலாளர் ஐ.எம். கனிஃபாவிடம் கையளித்த ஏற்பாட்டாளர்கள் ஜெனிவா தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்தும் கோஷங்களை எழுப்பியவாறு கலைந்து சென்றார்கள்.
ஜெனிவா பேரணை, ஜெனிவா பிரேரணை, ஜெனிவா பிரேரணை, அமெரிக்கா, அமெரிக்கா, அமெரிக்கா.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். வரும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிட பெரும்பாலான அணிகள் முடிவாகிவிட்ட அல்லது முடிவாகிக் கொண்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் கூட்டணி கட்சிகள் என்று தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியில் கூட்டணி ஆட்சிக்கு தலைமை வகித்த காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பு நாளிதழாக சமீப காலம் வரை வெளிவந்த தேசிய முரசு பத்திரிகையின் ஆசிரியர் கோபண்ணா அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
2004 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து 40 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது. 2வது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில 39 இடங்களில் 28 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதாவது 2வது ஆட்சி அமைகிறப்போ 2009 தேர்தல் நடைபெற்றது வந்து மே மாதம், அதாவது இலங்கையில இறுதி போர் நடக்கிற காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தது. அந்த இறுதி போர் சமயத்துல பலவிதமான பிரச்சாரங்கள் மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில இருக்கிற அரசியல் கட்சிகள் முன்வைத்தன. ஆனால் அந்த பிரச்சாரத்தையெல்லாம் மக்கள் ஒதுக்கிவிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 28 இடங்கள்ல வெற்றி பெற வைத்தார்கள். இந்த சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடித்தது. ஆனால் திடீரென்று திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 9 ஆண்டுகால கூட்டணியை முறித்து கொண்டு திடீரென்று இலங்கை தமிழர் பிரச்சனையில தமிழர் நலனுக்கு விரோதமாக மத்திய அரசு செயல்படுவதாக கூறி கூட்டணியிலிருந்து வெளியேறினார்கள். ஆக அந்த அடிப்படையிலே ஒரு கடுமையான பிரச்சாரம் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி முற்றிலும் தோல்வியடைந்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதை நான் கருதுகிறேன்.
அது இலங்கை பிரச்சனை ஒரு புறம் இருக்க, காங்கிரஸ் கட்சி தனிமைப்படுத்தப்பட்டதற்கு முக்கியமான மற்றொரு காரணமாக கூறப்படுவது கூட்டணி கட்சிகளை சரியாக நடத்தவில்லை. 2004 பெற்ற வெற்றிக்கு கூட்டணி கட்சிகளின் பங்களிப்பும் ஒரு காரணம். 2004 நீங்கள் சொல்வது போல 40 இடங்களையும் வென்றீர்கள் கூட்டணி கட்சியின் உதவியுடன். ஆனால் பிராந்திய தலைவர்களை காங்கிரஸ் தலைமை சரியாக நடத்தவில்லை. குறிப்பாக 2009 பிறகு திமுக உடனான உங்கள் உறவில் திமுக சரியாக நடத்தப்படவில்லை என்ற விமர்சனமும் இருக்கிறது. இந்த விமர்சனத்துக்கு உங்களது பதில் என்ன?
இல்ல, பொதுவா நீங்க 2004 2014 வரைக்கும் இந்த 10 ஆண்டு காலத்துல 9 ஆண்டுகள் அந்த கூட்டணியில இருந்த கட்சி திமுக. திமுகவை சரியாக நடத்தலன்னு சொல்லவே முடியாது. அவர்கள் இலங்கை பிரச்சனையில ஏதோ
இலங்கை பிரச்சனை அல்ல. நான் விமர்சனம் என்பது இந்த இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஊழல் விவகாரத்திலே திமுகவை வந்து காங்கிரஸ் சரியாக பாதுகாக்கவில்லை என்ற திமுகவின் தரப்பிலிருந்து கவலைகள் இருக்கின்றன. அது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
இல்ல, பொதுவா இந்த 2G விவகாரத்தை பொறுத்தவரை CAG அறிக்கை வந்த பிறகு அந்த விஷயம் வந்து விஜிலன்ஸ் கமிஷன் மூலமாக அது உச்ச நீதிமன்ற கண்காணிப்பின் கீழாக மத்திய புலனாய்வுத்துறை அந்த வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இது குறித்து இன்றைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த பிரச்சனையில நீங்கள் வந்து காப்பாற்றுவது என்பது என்பதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற அரசுல அந்த மாதிரி ஒரு முயற்சி எதுவும் நடைபெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஊழலையும் மத்தியில இருக்கிற அரசு யாரையும் காப்பாற்றவோ அல்லது யாரையும் எதையும் மூடி மறைக்கவோ முயன்றது கிடையாது. அப்படி முயற்சி செய்கிற சூழல் இன்றைக்கு இல்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்றாகவே தெரியும். இந்த விசாரணை இது போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியோ அரசோ முடிவு பண்ண முடியாது. மத்திய புலனாய்வுத்துறை முடிவு பெறுகிறது. ஏன் மத்திய புலனாய்வுத்துறையினால காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கே நாங்கள் உதவி செய்ய முடியாத போது திமுக அமைச்சர்களை நாங்கள் எங்கே காப்பாற்ற முடியும்? இதெல்லாம் வந்து எல்லாமே அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் எங்கள் மீது குற்றம் சாட்டுவது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது.
எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் காங்கிரஸ் கட்சி தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது தனியாக எதிர்கொள்ள தேவையான ஒரு பலம், ஒரு நம்பிக்கை கூட உங்களது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் வெளிப்படுத்தவில்லை. செய்தி ஊடகங்களிலே காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் எல்லாம் போட்டியிலிருந்து ஒதுங்கிவிட வருவதாகவே வருகின்றன. இது வந்து தன்னுடைய பலத்தில் காங்கிரசுக்கு நம்பிக்கை இல்லை என்பதைத்தானே காட்டுகிறது என்று கூறலாம் அல்லவா?
இல்லைங்க, பொதுவாக வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு உருவாகிற கருத்து என்னன்னா, ஸ்தாபன ரீதியாக காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கு யாரும் முன் வரல. குறிப்பா காங்கிரஸ் இணைப்பு 2003 பிறகு 12 காலமாக காங்கிரஸ் கட்சி வந்து அடிமட்டத்துல காங்கிரஸ் கட்சியை வளர்க்கிற வகையில எந்த தலைவரும் சிறப்பாக, அதாவது அர்ப்பணிப்பு உணர்வோடு காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று ஒரு உறுதியான கொள்கையோடு யாரும் செயல்படாத காரணத்தினாலே இந்த கட்சி அமைப்பு ரீதியாக செயல்படல. சில அரசியல் காங்கிரஸ் கட்சியில இருக்கிற அரசியல் தலைவர்கள் சில சுயநலத்தின் காரணமாக செயல்பட்டதனால்தான் இன்றைக்கு ஸ்தாபனம் இந்த அளவிற்கு பலகீனப்பட்டு நிற்கிறது.
காங்கிரஸ் கட்சி சார்பு இதழான தேசிய முரசு பத்திரிகையின் ஆசிரியர் கோபண்ணா. இதேவேளை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய செய்திகளை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
நடைபெறும் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் மட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்களின் சந்திப்பின் போது இந்த இரு கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக இந்த அறிவிப்பை வெளியிட்டனர். அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தென்காசி, நாகை, திருப்பூர், சிவகங்கை, புதுச்சேரி, கடலூர், திருவள்ளூர், தருமபுரி, தூத்துக்குடி ஆகிய 9 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை, மதுரை, வடசென்னை, கன்னியாகுமரி, திருச்சி, திண்டுக்கல், விருதுநகர், தஞ்சை மற்றும் விழுப்புரம் ஆகிய 9 தொகுதிகளிலும் போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 18 தொகுதிகளிலும் இந்த இரு கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் வரும் 17 அறிவிக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் தா பாண்டியன் தெரிவித்தார். இந்த இரு கட்சிகளுக்கான மக்களவைத் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைமைகள் ஏற்கனவே வெளியிட்டுள்ளன என்றும், அவற்றின் தமிழாக்க பிரதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில தலைமை வரும் 16 வெளியிடும் என்றார் தா பாண்டியன். அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தமது கட்சியின் மக்களவைத் தேர்தல் அறிக்கையின் தமிழாக்க பிரதி எதிர்வரும் 17 வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். இந்த இரு கட்சிகளின் மாநில தலைவர்களும் கூட்டாக நடத்திய இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தேர்தல் பிரச்சாரம் குறித்த தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றனர். அப்போது அவர்களிடம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடும் இந்த 18 தொகுதிகள் தவிர மற்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேறு எந்த கட்சிகளுக்கு உங்கள் ஆதரவு அளிக்கப்படும் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கூறிய போது,
நாங்கள் போட்டியிடாத 22 தொகுதிகளில் பாஜக அணியையோ திமுக தலைமையிலான அணியையோ காங்கிரஸ் கட்சியையோ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ ஆதரிக்க முடியாது, ஆதரிக்க கூடாது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். நாங்கள் போட்டியிடாத இடங்களில் வேறு யாரை ஆதரிப்பது என்பது ஒரு வாரம் 10 நிலவு தெளிவான பிறகு இரண்டு கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் கூட்டாக அறிவிப்போம்
என்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன்.
இதேவேளை பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாமல் நிலையிலேயே தேமுதிக தனது முதல் கட்டமாக 5 தொகுதிகளுக்கான தமது வேட்பாளர்கள் பட்டியலை இன்று வெள்ளிக்கிழமை அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தேமுதிக முதல் கட்டமாக 5 தொகுதிகளுக்கான தங்களது வேட்பாளர்களின் பட்டியலை இன்று வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தேமுதிக வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள 16 மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையை துவங்கியுள்ளது என இந்த மாதம் 6 அறிவித்தது. இந்த அறிவிப்பு வெளியாகி ஒரு வார காலம் கடந்தும் தொகுதி உடன்பாட்டில் எந்தவிதமான இறுதி முடிவும் எட்டப்படாத நிலையில் இந்த அறிவிப்பை இக்கட்சி வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளார். தனது பிரச்சாரத்தின் போது கூட்டணியில் நடைபெறும் பேச்சுவார்த்தை குறித்து பேசிய அவர், ஊடகங்கள் யூகங்களின் அடிப்படையில் மட்டும் செய்திகளை வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார். அதேபோல் பணம் பெற்றுக்கொண்டு தங்களது கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக கூறி அதை அவர் வன்மையாக கண்டித்தார்.
ஒரு பத்திரிகை இவரு ராஜ்நாத் சிங் டெலிபோன்ல என்ன மொழியில பேசுறாங்கன்னு கேளுங்க, தெரியாது. அப்ப நான் கேட்கிற பத்திரிகை நண்பர்களே, அப்ப ராஜ்நாத் சிங்கும் நானும் டெலிபோன்ல பேசுறோம், உங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழக அரசு ஏதாவது உங்களுக்கு டெலிபோன ஒட்டு கேட்க சொல்லிச்சா, இல்ல உளவுத்துறை ஒட்டு கேட்க வச்சுச்சா, இல்ல பத்திரிகையாளர்களை ஒட்டு கேட்கறீங்களா? எங்களுக்கு அது புரியணும்ல
என்றார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த். வெளியிடப்பட்டுள்ள தேமுதிகவின் முதல் பட்டியலில் நாமக்கல் தொகுதியில் மகேஸ்வரன், மதுரை தொகுதியில் சிவமுத்துக்குமார், திருவள்ளூர் தனி தொகுதியில் யுவராஜ், திருச்சி தொகுதியில் விஜயகுமார் மற்றும் வடசென்னை தொகுதியில் சவுந்தரபாண்டியன் ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளும் தேமுதிக கோரும் அதே தொகுதிகளை கோருவதால் மட்டுமே இழுபறி தற்போதும் நீடித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்பம் முதலே கூட்டணியில் குழப்பங்களையும் சர்ச்சைகளையும் சந்தித்து வரும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளுக்கு நடுவே சமரசம் செய்வதில் காலம் கடத்தி வருவதாக தமிழக ஊடகங்கள் குறிப்பிட்டு வருகின்றன. 14ஆம் தேதியான இன்று இறுதி முடிவு எட்டப்படும் என தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கூறி வந்துள்ள நிலையில் இன்னும் அறிவிப்பை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தமிழகத்தில் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காத காங்கிரஸ் கட்சியின் இந்த நிலை குறித்து அக்கட்சியின் தமிழக தலைவர் ஞான தேசிகன் கூறுகையில்,
காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இதுபோல தனித்து போட்டியிட்டு இருந்தால் இன்றைக்கு ஒரு வலுவுள்ள இயக்கமாக தேர்தலை தனித்து சந்தித்து வெற்றி பெறுகிற இயக்கமாக மாறியிருக்கும். ஆனால் வெகு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதை காங்கிரஸ் நண்பர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள்
என்றார் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன்.
டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன். அடுத்து பாகிஸ்தான் செய்தி ஒன்று. பாகிஸ்தானில் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த பெண் ஒருவர் தான் குற்றம் சாட்டியவர்களை காவல்துறையின் முறையினாக விசாரிக்காமல் விடுவித்து விட்டார்கள் என்பதற்காக ஆத்திரம் மேலோங்க காவல்துறையத்தின் முன் தீக்குளித்து இறந்திருக்கிறார் என்கிற செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் கேட்டோம். இது பற்றிய மேலதிக விவரங்களை பிபிசி உருது சேவையின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான சக்லைன் இமாமிடம் கேட்டார் சாதாத்.
Amina Bibi is a student of a college in Tehsil Jatoi of Muzaffargarh, which is close to Multan in southern Punjab of Pakistan.
இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கும் ஆமினா பீபி ஒரு கல்லூரி மாணவி. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தின் தெற்கே முல்தான் நகருக்கு அருகே அமைந்திருக்கும் முசாஃபர்கர் மாவட்டத்தில் தெஹ்சில் ஜஜோய் என்கிற இடத்தைச் சேர்ந்தவர் இவர். கடந்த ஜனவரி மாதம் ஒரு நாள் இந்த பெண் வீதியில் சென்று கொண்டிருந்தபொழுது இந்த பெண்ணை நாதே என்கிற ஒரு இளைஞன் தனது நண்பர்களோடு சேர்ந்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்த முயன்றார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த பெண்ணை அந்த இளைஞன் திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி கேட்டதற்கு அந்த பெண் மறுத்திருந்தார் என்பது பின்னணி. தன் மீது பாலியல் தாக்குதல் நடந்த நேரம் அந்த பெண் கூச்சலிட்டு அக்கம்பக்கத்தார் வரவே அவர் அதிலிருந்து காப்பாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பெண் தமது ஊரில் இருக்கும் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் சம்பந்தமாக புகார் கொடுத்திருந்தாலும் அந்த இளைஞன் மீதோ அவரது நண்பர்கள் மீதோ காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலதிகாரிகளிடம் முறையிட்டபொழுதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கவில்லை. மாறாக அந்த பெண்ணை பாலியல் ரீதியில் இழிவுபடுத்தும் விதமாக காவல்துறையினர் நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. தான் குற்றம் சாட்டிய நபர்கள் குற்றமற்றவர்கள் என்று காவல்துறை அறிவித்திருக்கும் நிலையில் ஆத்திரம் அடைந்த இந்த பெண் காவல் நிலையம் முன்பாக சென்று தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு இறந்து போயிருக்கிறார் என்றார் செய்தியாளர் சக்லைன் ஹிமாம். பாகிஸ்தானில் பாலியல் குற்றங்கள் சம்பந்தமான சட்டங்களும் அதன் அமலாக்கமும் எந்த அளவுக்கு வலுவுள்ளவையாக இருக்கின்றன என்று செய்தியாளர் சக்லைன் இமாமிடம் சாதாத் கேட்டபோது,
தி லா இன் பாகிஸ்தான் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் ரிகார்ட் டு கேங் ரேப்ஸ், தே குட் பாசிபிலி பீ ஹேங்ட். But the fundamental point is,
பாகிஸ்தானில் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கிடைப்பதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தில் அவை நிரூபிப்பது என்பதுதான் பெரிய கஷ்டம். இதற்கெல்லாம் மேலாக பெரும்பாலான வழக்குகளில் பாலியல் வல்லுறவு குற்றம் சாட்டும் பெண்களுக்கு எதிரானதாகவே காவல்துறையின் விசாரணை அடிப்படையில் அமைந்து விடுகிறது. காவல்துறையின் பார்வையில், ஆணாதிக்க சமூகத்தின் பார்வையில், வெளியில் செல்கிற, வேலைக்கு போகிற, படிக்கப் போகிற பெண்கள் எல்லாமே ஒழுக்கம் குறைவானவர்கள் என்பது அங்கே நிலவும் பொது பார்வை. இந்த பெண்கள் வலிய சென்று பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகும் சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதனால் பெண்களுக்கு நியாயம் கிடைப்பது என்பது அங்கே மிக மிக கஷ்டம் என்றார் சக்லைன் ஹிமாம். இந்திய தலைநகர் டெல்லியில் மாணவி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் மக்களிடையே பெரும் உணர்வலைகளை ஏற்படுத்தி அவர்கள் வீதிக்கு வந்து போராடவும் வழிவகுத்திருந்தது. அதன் விளைவாக இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எதிர்த்து புதிய சட்டம் கூட வந்தது. ஆமினா பிபியின் சம்பவத்தின் விளைவாக பாகிஸ்தான் சமூகத்தில் அப்படியானதொரு மாற்றம் வருவதற்கு வழி இருக்கிறதா என்று அவரிடம் கேட்டபோது,
It doesn't look like that because the only reaction against this incident happened yesterday and today at the very local level in that sub division.
அப்படியான உணர்வலைகள் பாகிஸ்தானில் ஏற்படும் என்பதாக இப்போதைக்கு எதுவும் தெரியவில்லை. இதுவரை உள்ளூர் அளவில் சிறியதொரு ஆர்ப்பாட்டம் தான் இது தொடர்பாக நடந்திருக்கிறது. பாகிஸ்தானில் பாலியல் தாக்குதலுக்காக ஆண்கள் தண்டனை அனுபவிக்க நேர்வது என்பது மிகவும் குறைவுதான். பிபிசி உருது சேவையின் தயாரிப்பாளர் சக்லைன் இமாம். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
கிரிமியா பற்றி அமெரிக்க அமைச்சர் ஜோன் கெரிக்கும் ரஷ்ய ராஜாங்கத்துறை அமைச்சர் சர்ஜி லவ்ரோவுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்தியாவின் ஒர்சாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறை கலவரங்களில் கன்னியாஸ்திரி ஒருவரை பாலியல் வன்முறைக்குட்படுத்திய மூவர் குற்றவாளிகள் என்று இந்திய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.